கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை குறித்த பாடத்தில் அடுத்த பகுதியை பார்க்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பில, கடந்த பாடத்தில் நாம் எவற்றிலெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்தித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். பணத்தின் மீது, அதாவது பண ஆசையின் மீது வெற்றி கொள்ள வேண்டும். அடுத்த அதிகார மோகம், மதிப்பு மீது இருக்கிற மோகம். மூன்றாவது காரியமாக இச்சையின் மீது வெற்றி பெற வேண்டும் என்று மூன்று காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த நாளிலே நாம் நம் மீது வெற்றி பெற வேண்டும் என்றதொரு காரியத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நமக்கு நேரம் இருந்தால் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நீதிமொழிகள் 16:32 விதமாய் சொல்கிறது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதவசனம் சொல்கிறது. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆம் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிற காரியம், தன்னை அடக்குகிறவன் மிகப்பெரிய ஒரு பலசாலி. அது பட்டணத்தை பிடிக்கிறத பார்க்கிலும் ஒரு பெரிய செய்கை என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நாம் அடக்கி ஆழ்வது என்பது சற்று கடினமான காரியம்தான். நம்மால் அது கூடாது என்பதை வேதம் நிச்சயமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப நம்மை நாம் மேற்கொள்வது எப்படி? நம்மீது வெற்றி பெறுவது எப்படி? நம்மீது வெற்றி பெற வேண்டியது அவசியம் தானா? ஆம், அவசியம்தான். ஏனெனில் பவுல் தன்னுடைய வாழ்விலே விதமாய் சொல்கின்றார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 7:15 வாசிக்கின்றேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று நாம் இங்கே ரோமர்கள் நிருபத்திலே 15 அதாவது 7:15-19 வரை பார்க்கின்றோம். இதுதான் மனிதனுடைய நிலை. நன்மை செய்ய விரும்புகிறோம், ஆனால் நன்மை செய்ய இயலவில்லை, பாவம் செய்கிறோம், தப்பு செய்கின்றோம். நம்மை நாம் அடக்க முடியாத நிலை. இது சாதாரணமான ஒரு மனிதனுடைய நிலை, இயற்கையாக இருக்கின்ற ஒரு நிலை. இதில் வெற்றி இருக்கிறது, அதை குறித்து நான் சொல்ல இருக்கின்றேன். ஆனால் பொதுவாக ஒரு மனிதன், நான் விசுவாசி பற்றி சொல்லவில்லை, ஒரு மனிதனுடைய நிலை இதுதான். அவன் விரும்புகிறத செய்ய முடியாத இடத்தில் இருக்கிறான், விரும்பாததையே செய்கிறான். நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனால் தீமையை செய்கிறான். இதுதான் ஒரு உலக மனிதனுடைய சாதாரணமான இயற்கையான நிலை. பிறகு ரோமர் 7:24-25 பவுல் விதமாய் எழுதுகின்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இதை தொடர்ந்து 8வது வசனம் அந்த வெற்றியை நமக்கு சொல்கிறது. ரோமர் 8:1-2. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்றே என்று வாசிக்கின்றோம். அப்போ இப்ப விடுதலை வந்துடுச்சு இயேசு கிறிஸ்துவனால அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். நமக்கு விடுதலை இருக்குது, நம்முடைய சுயத்தின் மீது வெற்றி பெறுவதற்கு விடுதலை இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமாய் மனிதனுடைய நிலை இதுதான், நன்மை செய்ய விரும்புகிறான் ஆனால் அவன் தீமையே செய்கின்றான். நிர்பந்தமான நிலையில் மனிதன் இருக்கிறான், தன்னைத்தானே அடக்கி ஆள முடியாத இடத்துல மனிதன் இருக்கின்றான். அதைத்தாங்க நீதிமொழிகள் 16:32 வாசிக்க கேட்டோம். பட்டணத்தை பிடிக்கிறது கூட எளிது, ஆனா தன்னை தன் ஆவியை அடக்கி ஆழ்வது, தன்னை அடக்கி ஆழ்வது என்பது அவ்வளவு கடினமான விஷயம் என்று வாசித்து பார்க்கின்றோம். கலாத்தியர் 5:17 பவுல் இவ்விதமாக எழுதுகின்றார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஈச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போ இவ்விதமாக ஆவி மாம்சம் இந்த இரண்டும் போராடுகிறதை நாம் பார்க்கின்றோம். மனிதன் இவ்விதமாக தனக்குத்தானே போராடுகிற இடத்தில் தான் இருக்கின்றான். மாம்சம் ஒன்று செய்ய நினைக்குது, ஆவி ஒன்ன செய்ய நினைக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரணங்களினால் மனிதன் தன்னை கட்டுப்படுத்த முடியாத இடத்தில் இருக்கின்றான். அப்போ இந்த நாளிலே நாம் அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஒருவன் சுயத்தின் மீது தன் மீது வெற்றி பெற வேண்டும், அது ஆவிக்குரிய வாழ்வில் மிக மிக அவசியமானதொரு காரியம். ஒருவன் தன் மீது வெற்றி பெறுகிற அந்த வெற்றி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று இங்கு வேதம் சொல்கிற கருத்தை வைத்து நாம் புரிந்து கொண்டோம். பட்டணத்தை பிடிக்கிறத பார்க்கலும் கூட அவன் தன்னை அடக்குகிறது அவ்வளவு கடினமான காரியம்னா அது அவ்வளவு சிறந்த காரியம், செய்ய வேண்டும் என்று இங்கு வேதம் எதிர்பார்க்கிறது. அதே போல நீங்க நீதிமொழிகள் 25:28 வாசிப்பீர்களானால், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போலிருக்கிறான் என்று வாசிக்கின்றோம். அப்போ இவ்விதமான ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலையில்தான் மனிதன் தன்னை அடக்காத நிலையில் இருக்கின்றான். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் கூற விரும்புகிறேன். காயின் வாழ்க்கையில நாம் ஆதியாகமும் 4:1-14 வசனங்கள் வரை உள்ள பகுதியிலே பார்க்கின்றோம். காயின் தன்னுடைய வாழ்விலே தன்னை அடக்காத சில நிலைமையை பார்க்கிறான். அவனுக்கு பொறாமை இருந்தது, முழுவதுமாக கோபத்தினால் கசப்பினால் விரோதத்தினால் தன்னுடைய சகோதரனை பழி வாங்கினான் என்று நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாததை குறித்து வருத்தம் அடைந்து பொறாமை கொண்டு தன் சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு அவனுடைய சுயத்தின் மீது அவன் வெற்றி இல்லாதவனாய் காணப்பட்டான். அடுத்து ஏசாவை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 25:29-34 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அவன் தன்னுடைய பசியை அடக்க முடியாதவனாக, குறிப்பாக உணவின் மீது இச்சை கொண்டவனாக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறதை பார்க்கின்றான். அவனுக்கு தன்னுடைய நாவை அடக்க முடியல, பசிய குறிப்பா உணவு மீது இருக்கிற ஆசையை அவனால் விட முடியலன்னு பார்க்கிறான். சிம்சன் வாழ்க்கையில பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 16 பார்க்கிறோம், அவன் தன்னை தன்னுடைய ஆவியை அடக்க முடியாத மனுஷனாக இருந்து பெண் விஷயத்திலே தன்னுடைய வாழ்விலே தோற்றுப்போனான். தன் மீது கட்டுப்பாடு இல்லாதபடி அவன் இழந்து போய் எதிராளிகளால் கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் அநேகர் தன் மீது வெற்றி பெறாத மனிதர்களாய் வாழ்ந்து தோற்று போனத பார்க்க முடிகிறது. ஆனா வெற்றியுள்ள மனிதர்கள், ஜெயம் பெற்ற மனிதர்கள் தங்கள் சுயத்தின் மீது வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள். தங்களை கட்டுப்படுத்தி, தங்கள் மனதை கட்டுப்படுத்தி அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் என்றுதான் வேதத்தில் இருந்து நாம் அறிகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோமே. அவருடைய வாழ்வை பற்றி நான் ஒரு சில காரியங்களை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வரும்பொழுது சுயத்தின் மீது வெற்றி பெற முடியும். அது ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிறத நம்ம கலாத்தியர் 5:22-24 உள்ள வசனத்திலே பார்க்கின்றோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஆவியின் கனியிலே சொல்லப்படுகிற இச்சையடக்கத்தை கவனியுங்கள். இச்சையடக்கம் அடுத்து கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப ஆவியின் கனியாக இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இல்லட்டா நாம ஜெயம் பெற வேண்டிய சுயத்தின் மீது வெற்றியை பற்றி இங்கே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவினுடையவர்கள் சிலுவையில் அறைந்து வெற்றி பெறுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்ப சுயத்தின் மீது வெற்றி பெறுவதற்கு ஆவியின் கனி நம்மிலே பிறக்க வேண்டும். அப்ப ஆவியானவர் நம்மோடு இருக்கணும், ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும், அவர் உள்ளே இருந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. கனி என்றாலே என்ன? ஒரு மரத்தில் அந்த வேரிலிருந்து வருகிற சத்து, அதை தொடர்ந்து அந்த மரத்தில் இருந்து உண்டாகிற ஒரு விளைவு தான் கனி. அப்ப அந்த கனியை வைத்து மரத்தை நாம் அறியலாம் என்று வேதம் ஏற்கனவே கூறியிருக்கிறது. அப்ப கனி நல்லதென்றால் அந்த மரமும் நல்லது அப்படின்னு சொல்கிறது தானே தேவன் சொன்ன ஒரு விளக்கம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மிலிருந்து வெளியே வருகிற கனியை கொண்டு நம்மை நாம் கணக்கிட்டு விடலாம், நீங்களே உங்களை கணக்கிட்டு விடலாம், மற்றவர்களும் அதை வைத்துதான் கணக்கிடுகிறார்கள். அப்ப ஆவியினால் இந்த நல்ல கனிகள் உற்பத்தி ஆகின்றது. உங்களுடைய மாம்சிகத்தினால் இந்த கனி உருவாகாது, உங்களுக்குள்ளே இருக்கிற மனுஷ ஆவியினாலும் இந்த கனிகள் உருவாகாது. மனுஷ ஆவியினால நீங்க உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, அன்பா இருக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியாது, நீடிய பொறுமையோடு எல்லாம் இருக்க முடியாது. ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே வரும் பொழுது அந்த ஆவியானவர் உங்கள் ஆவியோடு இணைந்து ஆவியின் 9 கனிகளை அவர் கொடுக்கின்றார், நம்மில் உற்பத்தி செய்கின்றார். அப்ப அதுல ஒன்று இச்சை அடக்கம், நம்மை நாமே கட்டுப்படுத்தி வாழ்கின்ற, நம்மை கட்டுப்படுத்தி நடத்துகின்ற ஒரு வாழ்வை பற்றி அது ஒரு ஆவியின் கனியாக இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் நம்மோடு வரும்பொழுது இந்த விதமான வெற்றியை நாம் பெறுகின்றோம் என்று சொல்லாமலே நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற நீங்களும் நானும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, சுயத்தின் மீது வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டியது அவசியம். அது ஆவிக்குரிய கனியா இருக்கிறது என்று அதன் முக்கியத்துவத்தை பற்றி நான் இப்பொழுது கூறினேன். மட்டுமல்ல அன்பு, தேவ பக்தி, இதோடு கூட சுய கட்டுப்பாடும், இல்லாவிட்டால் சுயத்தின் மீது கொள்கின்ற வெற்றியும் சேர்த்து சொல்லப்படுகிறத நீங்க 2 தீமோத்தேயு 1:7, தீத்து 2:6-12 1 பேதுரு 4:7, அதுபோல 2 பேதுரு 1:6 போன்ற வசனங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப கிறிஸ்தவ அந்த ஒழுக்கத்திலே நடத்தையிலே இந்த சுய கட்டுப்பாடு, சுயத்தின் மீது வெற்றி என்பது ஒரு நறுமணம் வீசுகிற மலர் போன்று இருக்கிறது என்று இந்த வசனங்களை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் 1 தீமோத்தேயு 3:2, தீத்து 1:8 போன்ற வசனங்களின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது சபையில் உள்ள தலைவர்கள், லீடர்ஸ், அவங்க கேரக்டர் இப்படிப்பட்ட சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும், சுயத்தின் மீது வெற்றி பெற்றவராக அவர் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். அதேபோல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கும்போது, நாம் அப்போஸ்தலர் 24:25 விதமாய் பார்க்கின்றோம். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ பவுல் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கின்றார், இச்சை அடக்கத்தை அந்த அரசனிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீதி, அதற்கு நடுவில் இச்சை அடக்கம் வருகிறது, அதற்கு பிறகு இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து அங்கே பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். அப்ப நீதியான வாழ்வு இச்சை அடக்கத்தோடு இருக்கும், இச்சை அடக்கத்தோடு சுய கட்டுப்பாடோடு சுயத்தின் மீது வெற்றி கொண்ட வாழ்க்கையோடு வாழ்கிறவன் நியாய தீர்ப்பை அடையாமல் தேவனிடத்திலே பரிசை பெறுவான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒருவன் சுயத்தின் மீது வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்று வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். இதுவரை ரொம்ப முக்கியம் என்று வேதம் வலியுறுத்துகிறது என்று வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டோம். அப்போ சுய கட்டுப்பாட்டுக்கு என்ன வேணும், இல்லாட்டா சுயத்தின் மீது வெற்றி பெற என்ன செய்யணும்? ரெண்டு காரியங்களை நம்ம முதலாவது பார்க்கலாம். முதலாவது காரியம், நமக்கு உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு காரியம் அது கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்த வேண்டியதான் இருக்கிறது. அது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அடுத்து நம்மிலே நன்மை செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் தடுக்கின்றது, ஏதோ ஒரு வலிமை வந்து அதை செய்ய முடியாதபடி தடுக்கிறது, அதை நாம சரி செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு காரியத்தை தான் இங்கே பார்க்கின்றோம். ரெண்டு விதங்களில் நம்முடைய சுயத்தை நம்மீது வெற்றி பெறுகிறத செய்தாகணும். இப்ப நம்ம மறுபடி பிறந்தவர்களா இருப்போம், நம்முடைய இருதயம் புதிதாக மாறியதாகவும் இருக்கும். ஆனா இந்த வேளையிலும் கூட நமக்கு உள்ளே இருக்கின்ற மாசமாய் இருக்கிற இந்த பாவத்தின் அந்த விஷம் நம்முடைய வாழ்வில் ரத்தத்தில் ஓடுகிறதுனால நம்மை இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற முடியாதபடி இது தடுக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறதாக பவுல் எழுதுகின்றார். அப்ப நம்ம தீமையான எண்ணத்தை விடுகிறது மட்டுமல்ல, நன்மையான எண்ணத்தையும் நாம செக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. சரியான நல்ல காரியத்தை சரியான வழிகளிலே செய்ய பழகணும். உங்கள் மீது வெற்றி பெறுவதற்கு அது உதவி செய்கிறதா இருக்கிறது. ஏன்னா சில வழிகளில் நம்ம நல்லதுதான் செய்ய போகிறோம், ஆனா எல்லா நல்லதையும் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில டைமே இருக்காது. எல்லாமே நன்மைதான், எல்லாமே ஊழியம்தான். ஆனா அதை தேவன் விரும்புகிற ஊழியமா, தேவன் செய்ய இந்த நன்மையை எனக்கு அனுமதிக்கிறாரா, அதைத்தான் நான் செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டியது அவசியம், ஆனால் சரியான வழிகளிலே சரியான நோக்கத்தோட சரியான நபர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போ நாம மறுபடி பிறந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தீய மாம்சம் மீட்கப்படாததா இருக்கிறதுனால ஆவி மீட்கப்பட்டிருக்கிறது. மறுபடி பிறந்து விட்டோம், ஆனால் மாம்சம் இப்பொழுது மீட்கப்படல. இனி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது மகிமையடைகிற சரீரத்தை பெறப்போகிறது. ஆகவே இந்த சுயத்தின் மீது வெற்றி பெற வேண்டும், இல்லட்டா சுயத்திற்கு சாக வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். இதை பெறும்பொழுதுதான் நம்ம ஆவிக்கிற வாழ்வில் முற்றிலுமாய் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்வை நாம் அடைய முடியும். நம் மீது வெற்றி கொள்ள வேண்டிய அந்த காரியத்திலே கிறிஸ்தவ செல்ஃப் கண்ட்ரோல், அப்ப கிறிஸ்தவ சுய கட்டுப்பாடு என்பது நம்முடைய நடத்தையின் மீது வெற்றி மட்டுமல்ல, நம்முடைய உணர்வுகள் அதுபோல உந்து விசை, அதாவது தூண்டுகிற அந்த விசை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதில் தான் இந்த கிறிஸ்தவ சுயத்தின் மீதான வெற்றி இருக்கிறது. அப்போ இது ரெண்டையும் இணைத்ததா இருக்கிறது. ஒன்று நம்முடைய சிந்தையை இணைக்கின்றது, மற்றொன்று உணர்வுகள். அப்போ இத ரெண்டும் நம்ம மூளையையும் உணர்வுகளையும் சரீரத்தில் தோன்றுகிற உணர்வுகளையும் கட்டுப்படுத்துகிறது தான் கிறிஸ்தவ சுய கட்டுப்பாடு. அப்போ இதை செய்தா நம்முடைய வெளிப்பிரகாரமான நடத்தைகள் என்ன செய்யும், தானா மாறும். ஆனா சிலர் செய்கிறது வெளிப்படையான செய்கைகளை கட்டுப்படுத்த விரும்புகிறாங்க, ஆனா உள்ளாக இருக்கிற இந்த காரியத்தை சரி செய்யாம வெளிப்பிரகாரமான காரியத்தையே செய்து கொண்டுதான் தோற்று போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தை, உள்ளான மனதில் உள்ள இந்த காரியத்தை கட்டுப்படுத்தும் போது நம்முடைய சுயத்தின் மீது வெற்றி பெற முடியும். வெளியே அவுட்வேர்டு ஆக்ஷனை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தானா, அது ஒருபொழுதும் வெற்றியை தராது. அதாவது இப்ப உதாரணமா சிந்தைக்கும் செய்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்க சிந்தித்ததை தான் செய்கைக்கு கொண்டு வருவீங்க, அதைத்தான் அந்த மைண்டு வெளியே செயலாக கொண்டு வருகிறது. இப்ப நீங்க சிகரெட் குடிக்கணும்னு முடிவு பண்ணாம அந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் அந்த நடவடிக்கை வராது. அப்ப நீங்க சிந்தையில நினைக்கிறீங்க, அது இருந்தாதான் முடியும்னு நினைக்கிறீங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி இருப்பதாகவும் அதை தேடுகிறீங்க. அப்போ அது உங்கள் வாழ்க்கையில பாவமாய் மாறிவிடுகிறது, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போய்விடுகிறது. அப்போ உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறதுக்கு முன்ன மைண்டை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்குது. அது வெளிப்படையான செய்கையை கட்டுப்படுத்துகிற விஷயம் அல்ல, மனதை கட்டுப்படுத்துகிற விஷயம் என்பது தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. சரீரத்தின் செய்கையை அடக்கும் முன்னர் நம்முடைய சிந்தையில மாற்றங்கள் நிகழணும், நம்முடைய மனதில மாற்றம் நிகழணும். அதனாலதான் தேவன் மனம் திரும்புங்கள் என்று என்னையும் உங்களையும் அழைத்தார். அது அழகா ஒரு கதையில நான் வாசித்திருக்கின்றேன். பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி வீட்டை சுத்தம் பண்றாங்க, ஒட்டடை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாதத்துல ரெண்டு முறை விதமாக திரும்ப திரும்ப ஒட்டடை வருகிறத அவங்க கவனித்தாங்க. பிறகுதான் பார்த்தாங்க ஒட்டடைய நம்ம நீக்குகிறத பார்க்கலாம், இந்த ஒட்டடைய உருவாக்குகிற அந்த எட்டுக்கால் பூச்சை நம்ம முதலாவது கொன்னுட்டா முடிஞ்சது. அப்ப அதுக்கப்புறம் இந்த ஒட்டடைய உருவாக்கிக்கிட்டே இருக்காது என்று அந்த சகோதரி உணர்ந்து அந்த பூச்சை கொன்ற பிறகு விடுதலை பெற்றார்கள் என்று நான் ஒரு கதையிலே வாசித்து பார்த்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, வெறும் ஒட்டடைய மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தா அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதற்கு மாறாக அந்த பூச்சி இருக்கிறத எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம அழித்து விட்டோமானால் ஒட்டடை பிறக்கிறது தடுக்கப்படும். அதேதான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சிந்தையில மாற்றம், சிந்தைய கட்டுப்படுத்துகிறது, அதைத் தொடர்ந்து உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது. சுய கட்டுப்பாடு இல்லாவிட்டால் சுயத்தின் மீது வெற்றி. இந்த சுயத்தின் மீது வெற்றிக்கு தெளிந்த புத்தி வேண்டும் என்பதை நம்ம வேதத்துல அடிக்கடியாய் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 3:2, தீத்து 1:8, தீத்து 2:2, 1 பேதுரு 4:7. இதுல குறிப்பாக தீத்து 2:2 வாசிக்கின்றேன். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு என்று அங்கே வாசிக்கின்றோம். அப்ப தெளிந்த புத்தி என்று இந்த வசனங்களில் வருகிறத நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, உங்க மீது வெற்றி பெறணுமா தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி வாழ்வார்கள், தெளிந்த புத்தி இல்லாதவர்கள் தங்கள் சுயத்தின் மீது தங்கள் மீது வெற்றி பெறாதவர்களாய் இருப்பார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் கூட்டத்திலே இந்த இரண்டு கூட்டத்தை பார்க்க முடியும். ஒன்று தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடக்கிறவர்கள், மற்றொன்று கலங்கின புத்தி உள்ளவர்களாய் நடக்கிறவர்கள் என்று நாம் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. தெளிவற்ற புத்தி, இந்த பிசாசு பிடித்தவன் சரியான சிந்தைக்கு வந்த பொழுது அவன் ஒழுங்காக மாறினான் என்று பார்க்கிறோம். அதாவது அவன் சுய கட்டுப்பாடு உடையவனாய் மாறுகிறான். அதுக்கு முன்னே அவன் சுய கட்டுப்பாடு அற்றவனாய் தன் மீது வெற்றி பெறாதவனாய் வாழ்ந்து வந்தான், பிசாசின் பிடியிலே இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 5:15, லூக்கா 8:35 போன்ற வசனங்களை நீங்க பார்க்கலாம். அதுல லூக்கா 8:35 வாசிக்கின்றேன். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். அப்போ பிசாசு பிடித்த நிலையிலே அவன் புத்தி தெளிவில்லாத இடத்தில் இருந்தான். அவன் அசுத்தாவியின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும்போது புத்தி தெளிவில்லாதவனா இருந்த பொழுது அவன் சங்கிலிகளினால விலங்குகளினால கட்டுண்டவனாய் காவல் பண்ணப்பட்டவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கா 8:29 பார்க்கின்றோம். அப்ப புத்தி தெளிந்தவனாய் மாறும் பொழுது இவை எல்லாமே சரியாகி விடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேகர் இப்படித்தான் கட்டுகளில் இருக்கிறார்கள். கட்டுண்டவர்களாய் சங்கிலிகளினால் விலங்குகளினால் கட்டுண்டவர்களாய் இருக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெளிந்த புத்தி இல்லை, பாவக்கட்டுகளில் இருக்கிறாங்க. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல தெரியல, சொல்ல முடியல, தங்களை தாண்டி அந்த பாவத்தை செய்ய போறாங்க, தவறு செய்ய போறாங்க, இடையூறு பண்ண போகிறாங்க, கொலை செய்ய போறாங்க, திருட போறாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன், அவங்களுக்கு தெளிந்த புத்தி இல்லாததினாலே. தெளிந்த புத்தி வேதத்தின் அடிப்படையில் உண்டாகிற விஷயம், வேதத்தின் அடிப்படையிலே நமக்குள்ளே உருவாகிற நல்ல புத்தி, தெளிந்த புத்தி. அப்போ நம்மை போல பிறரை நேசிக்கிற புத்தியாய் அது இருக்கும், தியாகமான புத்தியாய் ஞானமாய் அது இருக்கும். அது தீங்கு செய்யாது, அது சுயத்தின் மீது கட்டுப்பாடு உடையதாய் வாழும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ரோமர் 12:3 விதமாய் எழுதுகிறார். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று எழுதுகின்றார். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை இன்று அநேகர் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ தேவன் நமக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே நாம சிந்திக்கிறது தான் தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ணுகிற எண்ணம். அதன் அடிப்படையில் தான் நம்ம எண்ணணும். அதை விட்டு விட்டு நமக்கு தேவன் பகிராத விசுவாச அளவுக்கு ஏற்றபடி மிகப்பெரிய காரியத்தை ஒருவேளை தேவன் தராமலே சிந்தித்துக் கொண்டு கற்பனையாய் வாழ்ந்து கொண்டு என்ன வேண்டியதற்கு மிஞ்சி வாழ்ந்து கொண்டு கடைசியில சோர்ந்து போய் விட்டு விடுகிறது, ஆவிக்குரிய வாழ்வை விட்டு போகிற வாழ்வு என்றெல்லாம் இருக்கிற நிலையை மாற்ற வேண்டும். உங்க சுயத்தின் மீது நீங்க வெற்றி பெறணும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதே போல சுயத்தின் மீது வெற்றி என்பது நம்முடைய சரீரத்தின் மீது நாம் கொள்கின்ற கட்டுப்பாட்டையும் சேர்த்துதான் குறிக்கின்றது. 1 Corinthians 9:25-27 பவுல் இவ்விதமாய் எழுதுகின்றார். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் எழுதுகின்றார். அப்ப தன்னைத்தானே ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அதன் மீது வெற்றி பெற்றதை பற்றி பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, சரீரப்பிரகாரமான ஒரு ஒடுக்கம், ஒரு கண்ட்ரோல் தேவை. அது எப்படி சாத்தியம் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப நம்முடைய சிந்தைய தெளிந்த புத்தி உள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். நம்முடைய எமோஷன்ஸ், உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படுகிற இடத்துக்கு வரணும். அடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சரீரத்தை பவுல் முற்றிலுமாய் கீழ்ப்படுத்துகிறத இங்க எழுதுகிறார். மற்றும் கிறிஸ்துவுக்களாக தன்னுடைய சிந்தைய கட்டுப்படுத்துகிறதாகவும் இன்னொரு இடத்துல பவுல் எழுதுகின்றார். அப்ப சிந்தைய கட்டுப்படுத்துகிறது, சரீரத்தை கட்டுப்படுத்துகிறது, உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது, சுயத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையானவைகள் என்று பார்க்கின்றோம். அப்ப நம்ம சுயத்தை கட்டுப்படுத்தணும், சுயத்தின் மீது வெற்றி பெறணும் என்றெல்லாம் இதுவரை சிந்தித்தோம். அப்போ சுயத்தின் மீது வெற்றி பெற்றால் நல்லது, ரொம்ப முக்கியமானது என்றெல்லாம் நான் சொல்ல கேட்டீங்க. அப்ப சுயத்தின் மீது வெற்றி பெறுவது அவசியம். அதுல சிந்தைய சரீரத்தை உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்வது அவசியம் என்றெல்லாம் பார்த்தோமே. இது எனக்கு சாத்தியமில்லாததா இருக்கிறதே, முடியாத விஷயமா போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்க கூடும். தேவன் நினைக்குமே முடியாத ஒன்றை பற்றி நம்மிடத்துல பேசுகிறது இல்ல வேதத்துல. உங்களால முடியும் என்றுதான் இந்த வேதத்துல இந்த காரியங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். சரி, சுயத்தின் மீது வெற்றி பெறுகிற ஒரு வாழ்வுக்கு நான் என்ன செய்யணும், என்னால இதை முடியல, என்னால இதை செய்ய முடியல, அப்ப நான் என்ன செய்யலாம்? அப்போ நமக்கு வெளியில் இருந்து ஒரு ஒத்தாசை தேவைப்படுது. நம்மால முடியல அப்படின்னா வேறொருவர் உதவி செய்தாகணும், அது வேற யாரு, இயேசு கிறிஸ்து தான். அப்ப நம்முடைய சோர்ஸ, ஆதாரத்தை நாம வெளியிலே பெற வேண்டியதுதான் இருக்கிறது. சுயத்தின் மீது வெற்றியை அடைவதற்கு என்னால் கூடாது, ஆனால் என்னை உருவாக்கினவரால் கூடும். அப்ப நான் சற்று முன்னர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், உள்ளான மாற்றம் வெளிப்பிரகாரமான வெற்றிக்கு உதவுகிறது, செல்ஃப் கண்ட்ரோலுக்கு உதவுதுன்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்ப உள்ளான மாற்றத்துக்கு மனம் திரும்புகள்னு இயேசு சொன்னார்னு நான் உங்களுக்கும் சற்று முன்னர் சுட்டி காட்டினேன். அப்போ நாம உள்ளே பார்ப்பதை காட்டிலும் மேலே பார்க்க அழைக்கப்படுகிறோம் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். சுயத்தின் மீது வெற்றி பெற உங்களுக்கு உள்ளே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மேலே நோக்கி பாருங்கள். அதாவது தேவனை நோக்கி உங்கள் ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்துக்கு நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்கள் என்று கூற விரும்புகின்றேன். ஆம், நமக்குள்ளாக நாமே ஒரு சுய கட்டுப்பாட்டை கொண்டு வந்து அதில் வெற்றி பெற்றுவிட முடியாது. நாம் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தான் இந்த சுயத்தின் மீது வெற்றி பெறுகிற ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நாம் சற்று முன்னர் சிந்தித்தோம். மேலிருந்து இந்த உதவி வருகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உதவியை தருகின்றார். அவர் உங்களுக்கு உள்ளே வாசம் செய்து உங்கள் சுபாவத்தை கட்டுப்படுத்தி உங்கள் சிந்தையை கட்டுப்படுத்தி உங்களை கர்த்தருக்குள்ளாக நடத்துகிற அவருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிற புத்திரராய் இருக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார். ஆக தேவன் நம்மை நடத்தும் பொழுது நாம் சுயத்தின் மீது வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். மேலும் அவருடைய வித்து நமக்குள்ளே இருப்பதினாலே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொன்ன அந்த வாக்குப்படி தேவனுடைய வித்து அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருப்பதினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்தி நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்தி வாழ உதவி செய்கின்றார், சுயத்தின் மீது வெற்றி பெற உதவி செய்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும். சில இடங்களிலே நீங்கள் ஒருவேளை வெற்றி பெற முடியும், நீங்களாகவே உங்களை கட்டுப்படுத்தி இனிமேல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சில பொருத்தனைகளை செய்து இல்ல சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டு நீங்க சில இடங்களில் வெற்றி பெற முடியும். ஆனா அந்த வெற்றி கூட தேவனால் தான் உண்டாக வேண்டும், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா நீங்க உங்களை கட்டுப்படுத்தி நீங்க சுயமாக ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா புகழ்ச்சியை நீங்க பெற்றுக் கொள்வீங்க, நீங்க விரும்புவீங்க, இல்லாட்ட நீங்க சொல்வீங்க நான் என்னுடைய சுய பலத்தினால நான் உறுதியான ஒரு மன உறுதியோடு செயல்பட்டதுனால இதிலெல்லாம் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறத கூட கர்த்தர் விரும்புகிறது இல்லை. இன்று அநேகர் அப்படித்தான் சொல்கிறார்கள், என்னுடைய மனதெல்லாம் ரொம்ப வைராக்கியமான மனது தெரியுமா, நான் நினைச்சிட்டேன்னா பிற உறுதி அதுல அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனா அதையும் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்துகிறதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் அவருக்கு கனத்தை செலுத்தும் வண்ணமாக நம்முடைய ஈடுபாடு ஒன்று இருக்கிறது, அதோடு தேவனுடைய ஈடுபாடும் இருக்கிறது. தேவன் அதை கிஃப்டாக தருகிறார், சுயத்தின் மீது வெற்றி பெறுகிறதை ஒரு பரிசாக தருகிறார். ஆனால் அதே வேளையில அந்த பரிசிலேயே எல்லாம் அடங்கிவிடவில்லை. அந்த பரிசை நீங்கள் பிரித்து அதை எடுத்து பயன்படுத்தும் பொழுதுதான் உங்கள் வாழ்விலே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை புரிய வேண்டும். அப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல நீங்களும் தேவனும் சேர்ந்து நடத்துகிறது தான் ஆவிக்குரிய வாழ்வு. என் சுயத்தின் மீது வெற்றி பெற எனக்கு உதவி செய்யும், நீரே வெற்றியை தந்துவிடும், நான் சும்மா இருப்பேன், நீங்க தந்துவிடுங்க அப்படின்னு நீங்க சொல்கிறது ஒருவேளை ஜபத்துக்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கும். ஆனா அப்படியே நீங்க வெற்றி பெற்றுவிட முடியாது. நீங்களும் தேவனுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், கோஆபரேட் பண்ண வேண்டும். அவர் கிஃப்டாக பரிசாக ஈவாக இந்த சுய கட்டுப்பாட்டை இல்லாவிட்டால் சுய இச்சையடக்கம் என்று சொல்கிற ஆவியின் கனியை தருகின்றார், அதன் மீது வெற்றி பெற உதவுகின்றார், சுயத்தின் மீது செல்ஃப் கண்ட்ரோலை தருகிற அந்த வெற்றியை தருகிற தேவன் நம்முடைய தேவன் உண்மைதான். ஆனா அதே வேளையில அந்த கிஃப்ட தேவனிடத்திலிருந்து பெற்று நீங்க அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வரும் பொழுது அப்பியாசிக்கும் பொழுதுதான் நீங்கள் உண்மையான வெற்றியை பெறுவீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. அப்ப நாம வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக நம் சுயத்தின் மீது வெற்றி பெறுகிற காரியத்தை இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வகுப்பிலே நம் பணத்தின் மீது, அதிகாரத்தின் மீது, அதே போல இச்சையின் மீது வெற்றி பெறுவதை குறித்து சிந்தித்தோம். இன்று நம் மீது வெற்றி பெறுகிற ஒரு வாழ்வை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இது பரிசுத்த ஆவியானவரால் தரப்படுகிறது. தேவனுக்குள் பிறக்கிற, மறுபடி பிறக்கிற ஒரு மனுஷனுக்கு இது சாத்தியமாகிறது. ஏனெனில் தேவனுடைய வார்த்தை வித்து அவனுக்குள் இருக்கிறபடியினால் அவனால் பாவம் செய்ய முடியாது, இல்லாவிட்டால் அவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி அவன் போக முடியாது, அவன் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க முடியும். அதுதான் சுயத்தின் மீதான வெற்றி. அந்த வெற்றியை கிறிஸ்து தருகின்றார், ஆவியானவர் தருகிறார், பிதாவாகிய தேவன் தருகின்றார். இதை உணர்ந்து நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. மற்றபடி நம்ம ரெகுலரா சொல்கிற காரியம்தான், வேத வாசிப்பு, ஜபம், உபவாச ஜபம், அன்றைய சித்தத்துக்கு அடிபணிகிற அந்த வாழ்வை நீங்க தினம் நடத்தும் பொழுது நீங்க நிச்சயமாக சுயத்தின் மீது ஜெயம் பெற்ற வாழ்வை நடத்துவீர்கள். குறிப்பாக எப்பொழுதும் தேவனை துதிக்கிற துதி உங்கள் நாவிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அடிக்கடியாய் தேவனையே சிந்திக்கிற சிந்தனை, அந்த வேத வசனம் உங்கள் சிந்தையில் இருக்கும் பொழுது உங்கள் சிந்தை உங்கள் காரியங்களை சிந்திக்காது, தேவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஜெயம் 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 கர்த்தருக்குள்ளாக. சரி, நாம் இப்பொழுது சுயத்தின் மீது வெற்றி பெற்றவர்களாய் மாறிவிட்டோம் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து இன்னும் ஒரு சில காரியங்களை சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்து சுய பரிதாபம். நாம் சுயத்தின் மீது வெற்றி என்ற தலைப்பின் கீழே ஆரம்பித்து போய் கொண்டிருக்கிறோம். இதுல சுயத்தில் பரிதாபம் கொள்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது, சுய பரிதாபம். இதிலே நாம் வெற்றி பெற வேண்டியது அவசியம். இன்னும் சில காரியங்களை சுயத்தோடு இணைந்த சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் பார்க்கிறோம் செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம். நாம நினைக்கிறோம் சுய பரிதாபம் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறது அதுதான் அதிகமாக இருக்கிறது. ஊழியர்களும் தெரியாமல், வேதத்தை புரியாமல் சில ஊழியர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் மக்களை சுய பரிதாபத்தண்டை நடத்துகிறார்கள். அளாது இருக்கிற அந்த கிறிஸ்தவ பிள்ளைகளை, தெய்வ பிள்ளைகளை அள வைத்து அனுப்புகிறார்கள். எப்படி சொல்வார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, உன் கடனை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிகிறார். அப்படி சில காரியங்களை சொல்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அங்கே நமக்கு முன்னே இருக்கிற அந்த விசுவாசிகளை நாம இப்ப என்னத்துக்கு நேரா நடத்துகிறோம், சுய பரிதாபத்தண்டை நடத்துகிறோம். நீதான் கடன்ல இருக்கிற, நீதான் நோயில இருக்கிற, நீதான் வேதனையில இருக்கிற, அழாதே மகளே அழாதே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாம் தேற்றுவது போல நினைக்கிறோம். ஆனா இன்னொரு தப்ப செய்கின்றோம், அவர்களை சுய பரிதாபத்தண்டை நடத்துகிறோம். இது ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை பிரியமானவர்களே. இதை குறித்து அதிகமாய் ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலே செய்திகள் வருகிறதில்லை. வெற்றியுள்ள வாழ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நாமாவது அதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்ற பாரம் எனக்கு ஏற்பட்டபடியினால் நான் இதை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சுய பரிதாபம் அது நம்மை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்று, மிகவும் அழிவுக்கு நேராய் நடத்துகிற ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில ஊழியர்களாக கூட நம்ம இருக்கலாம், விசுவாசியாக கூட இருக்கலாம். ஆனா இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம், செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம். எளியா வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுய பரிதாபம் இருந்ததை நான் சற்று உங்களுக்கு விளக்கி காண்பித்து அதிலிருந்து சில காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். அவனுடைய வாழ்விலே சுய பரிதாபம் வந்து ஒட்டி கொண்டது. அதனால அந்த சுய பரிதாபம் அவனை தலைமைத்துவத்திலிருந்து தூக்கி தூர எரிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி சுய பரிதாபம் படுகிறான் பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 19:14-16 உள்ள வசனங்களை நான் வாசித்து உங்களுக்கு விளக்கம் தர விரும்புகின்றேன். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்கிறார். 15 வசனம், அப்பொழுது கத்தரவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று அங்கே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாக சொல்லிதான் தேவனுடைய தூதனானவர் அங்கே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ஆனா நீயோ இங்கேயே சோர்ந்து போய் கிடக்கிறாயே, சுய பரிதாபத்தில் விழுந்து கிடக்கிறாயே என்று சுட்டிக்காட்டுவது போல கர்த்தருடைய தூதனுடைய வார்த்தை இருக்கிறதை நாம் இந்த 1 ராஜாக்கள் 19:7 பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, சுய பரிதாபம் இவ்விதமாக நம்மை சோர்வுக்குள்ளாக்கி நம்மை செயல்படாமல் நம்மை தடுத்து நிறுத்துகிற ஒரு மாபெரும் வல்லமை என்றே சொல்ல வேண்டும். இந்த எளியா வாழ்க்கையில இவ்விதமாக அவன் சுய பரிதாபம் படுகிறான். நான் மட்டும்தான் மீதியா இருக்கிறேன், என்னையும் கொல்ல பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள். அவன் அவ்விதமாக சுய பரிதாபத்தில் விழுந்தபடியினால்தான் அங்கே சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அப்படியே சோர்ந்து போய் எந்த செயலையும் செய்யாம பேசாம படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கலாம் என்ற நிலைக்கு அவனை தள்ளிவிட்டது இந்த சுய பரிதாபம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட இவ்விதமாய் செயல்பட முடியாதபடி நடந்து தெரிந்து கொண்டு கத்தருக்காய் ஓடி தெரிந்து கொண்டிருக்கிற உங்களை அப்படியே சூரிய செடியின் கீழே படுக்க வைக்கிற வல்லமை இந்த சுய பரிதாபத்திற்கு இருக்கிறது. சுய பரிதாபம் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் தங்களையே வணங்குகிறார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் தங்களை குறித்து அதிகமாய் கவலைப்படுகிறார்கள், மட்டுமல்ல தங்களை குறித்தே அதிகமாய் சிந்தித்து அந்த உணர்வுகள் அடிப்படையிலே இறுதியாக அதுக்கே அந்த உணர்வுகளுக்கே அடிமைப்பட்டு போய்விடுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த சுய பரிதாபம் எப்படிப்பட்ட விதங்களிலெல்லாம் வெளிப்படுகிறது என்று நான் சில காரியங்களை கூறும் பொழுது நீங்கள் அதை கண்டுகொள்ள முடியும். மட்டுமல்ல, இதை நான் சாதாரணமான காரியமாகத்தானே நினைத்தேன், இது இவ்வளவு தூரம் என் வாழ்வில் இடம்பெற்றதா இருக்கிறதே என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கும் அது உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். அப்ப சுய பரிதாபம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? மற்றவர்களோடு தங்களை ஒப்பிடுகிறவர்களாய் இருப்பார்கள். தங்களை விட மற்றவர்கள் தான் மிகவும் அழகானவர்களாகவும் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக இல்லாவிட்டால் சுறுசுறுப்பாக இருக்கிறவர்களாக நம்மை விட மிகவும் செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கிறது போலவே இவர்களுடைய கண்களுக்கு தெரியும். சுய பரிதாபம் உள்ளவர்களுக்கு அதே போல சுய பரிதாபம் உள்ளவர்கள் தங்களுக்காக மிகவும் சோகம் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து அதிகமாய் வருந்தி கொண்டே இருக்கிறவர்களாக இருப்பார்கள். நான் தான் இப்படி பிறந்துட்டேன், நான் நல்ல நிலையில பிறந்திருந்தா நிறைய காரியத்தை சாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனநிலை சிந்தித்துக் கொண்டே இருக்கும். எனக்கு தான் கஷ்டம், உலகத்தில் உள்ள எத்தனையோ பேர் எவ்வளவோ நிம்மதியாக நன்றாக சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது நான் தான் மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறேன் என்று தங்கள் சூழ்நிலைகளை குறித்தே சிந்தித்து சிந்தித்து எதையுமே செய்யாமல் போய்விடுவார்கள். அடுத்து சுய பரிதாபம் உள்ளவர்கள் அதிகமாக நிந்தை வருகிறதாக நினைப்பார்கள், குற்ற உணர்வு அடைகிறவர்களாக இருப்பார்கள், வருத்தம் அடைகிறவர்களாக இருப்பார்கள். இதுவும் சுய பரிதாபத்தின் மற்றொரு வெளிப்பாடுதான். உடனே அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், இல்லாவிட்டால் உடனே அவர்கள் அதை தங்களுக்கு நேர்ந்த நிந்தையாக அவமானமாக கருதுவார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களை குறித்து ஒரு கருத்து வைத்திருப்பார்கள், அந்த சூழ்நிலையிலே அது தங்களுக்கு ஏற்றதா இல்லாத பொழுது உடனே இது எனக்கு மிகப்பெரிய அவமானம் ஆய்போய்விட்டது என்று நினைப்பார்கள், இல்லாவிட்டால் ஐயோ ஏன் தான் இந்த இடத்துக்கு வந்தேனோ என்று குற்ற உணர்வு அடைகிற இடத்துக்கு வந்து விடுவார்கள். அடுத்து சுய பரிதாபம் உள்ளவர்கள் இந்த உலகம் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த உலகமே தங்களுக்கு அடிபணிய வேண்டும் என்பது போல ஒரு எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். தன்னை கண்டுகொள்ளாமல் இந்த உலகம் இருக்கிறது என்று கூட நினைப்பார்கள். மட்டுமல்ல, இந்த உலகம் மோசம் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது நான் வாழ்வதற்கு ஏற்றதொரு பூமி அல்ல இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கலாம். இன்னும் கூட இந்த சுய பரிதாபம் உள்ளவர்கள் தங்கள் நண்பர்களை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள். அவர்களெல்லாம் தங்களை விட மிகவும் மேன்மையானவர்கள் என்று எண்ணுகிற ஒரு இடத்தில் தான் இவருடைய சிந்தை இருக்கும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சுய பரிதாபம் உள்ளவர்கள் சுய பரிதாபத்தோடு மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது என்பதை அவர்கள் உணராதிருப்பார்கள். அவர்கள் தங்களை குறித்த பரிதாபமே கொண்டு இருப்பதனாலே மகிழ்ச்சி என்பது அவர்களுக்கு தூரமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா அவங்க விரும்புகிறதே கவலைப்படுகிறதை தானே விரும்புகிறார்கள். சுய பரிதாபம்னா என்ன? கவலைப்பட அவங்க விரும்புகிறாங்க, தங்களை குறித்து அழுது கொண்டு இருக்க விரும்புகிறார்கள், தங்களை குறித்தே கவலைப்பட விரும்புகிறார்கள். பிறகு எப்படி சந்தோஷம் வர முடியும் யோசித்து பாருங்க. அப்போ செல்ஃப் பிட்டியும் ஹாப்பினஸும் ஒன்றாக இருக்க முடியாது. சுய பரிதாபம் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல உறவுகள் இருக்க முடியாது. அவங்க தங்களை குறித்தே அதிக பரிதாபம் படுகிறதுனால மற்றவர்களோடு நல்ல உறவை வைத்திருக்க மாட்டார்கள், உறுதிபட சொல்ல முடியும். அப்போ நல்ல உறவும் சுய பரிதாபம் ஒன்றாக இணைந்து போகாது. சுய பரிதாபம் இருந்தா நீங்க மற்றவர்களோடு நல்ல உறவோடு இருக்க முடியாது. அடுத்து, சுய பரிதாபம் இருந்தா உங்களுக்கு வெற்றியாய் வாழ முடியாது. நாம வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சுய பரிதாபத்தில் வாழ்கிறவர்கள் அவங்க வெற்றியாக வாழ முடியாதுங்க, வெற்றியாக வாழவே முடியாது. அதே போல சுய பரிதாபம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கவே முடியாது. இது இரண்டும் இணைந்து போகவே போகாது. சுய பரிதாபமும் மகிழ்ச்சியும் இணைந்து போகாது, சுய பரிதாபமும் வெற்றியும் இணைந்து போகாது, சுய பரிதாபமும் மற்றவர்களோடு உள்ள நல்ல உறவும் இணைந்து போகாது. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று எதிராக உள்ள காரியங்கள். அப்ப சுய பரிதாபம் உங்களுக்கு இருந்தா இன்னைக்கு அதை மாற்ற வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நீங்க நன்றாக ஜபிக்கிறவர்களாக கூட இருப்பீர்கள், வேதம் வாசித்துக் கொண்டிருப்பீர்கள், ஊழியமும் செய்வீர்கள், ஆனாலும் அதன் மத்தியிலும் நீங்க இந்த சுய பரிதாபத்தை உடையவர்களாக இருப்பீர்கள். ஏன் ஊழியம்தான் இப்படி சின்ன ஊழியமா இருக்குது? நான் தான் இந்த கிராமத்துல கடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னாலதான் வல்லமையா செயல்பட முடியல, இப்படி ஏதோ ஒரு காரியத்துல. பிரியமானவர்களே, சுய பரிதாபம் உங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற வல்லமை உடையது என்று நான் ஏற்கனவே கூறினேன். அப்போ இது நமக்கு தேவையற்ற ஒரு காரியம். சுய பரிதாபம் என்பது உங்களுடைய செயல்பாடுகளை அப்படியே அது நிறுத்தி வைத்துவிடும், முன்னோக்கி செல்கிறத இது தடுத்து நிறுத்தி வைத்துவிடும். அதே போல செல்ஃப் பிட்டி, இந்த சுய பரிதாபம் சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வல்லமையான ஆயுதம் என்று நாம் சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மக்களை, தேவனுடைய ராஜ்யத்தில் வளர்கிற மக்களை தடுப்பதற்காக பிசாசு உபயோகிக்கிற ஒரு வல்லமையான ஆயுதம் சுய பரிதாபம். இந்த சுய பரிதாபம் தேர்ந்தெடுப்பிலும் மாபெரும் தடையை உண்டு பண்ணுகின்ற ஒன்று. ஒன்றை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அங்க வந்து இந்த சுய பரிதாபம் வந்து தலையிடும். நீங்க ஒன்றை தேர்ந்தெடுத்து முடிப்பீங்க, இது நல்லது அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணி தேர்ந்தெடுப்பீங்க. பிறகு உங்களுக்குள் இருக்கிற அந்த சுய பரிதாபம் தானா வந்து தலை தூக்கி அந்த தேர்ந்தெடுப்ப செயலற்றதா மாற்றிவிடும். இதை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா புரியும். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை தேர்ந்தெடுத்திருப்பீங்க, பிறகு நீங்க நினைப்பீங்க எனக்கு தான் தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தேர்ந்தெடுத்த காரியத்தையே ஓரமா வைத்து செயலற்ற இடத்துல கொண்டு போய் வைத்திருப்பீங்க. கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அப்போ இந்த காரியத்தை கூட அந்த சுய பரிதாபம் செய்யக்கூடியது. நீங்க தேர்ந்தெடுத்ததை அதை பயன்படுத்தாத இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிடும். மட்டுமல்ல, சுய பரிதாபம் நீங்கள் மற்றவர்களால் விரும்பப்படாத ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை வைத்துவிடும். ஒரு அழகற்ற நிலைக்கு கொண்டு போயிருது, மற்றவர்கள் விரும்பத்தகாத இடத்துல கொண்டு உங்களை வைத்துவிடும். பிரியமானவர்களே, அதே போல சுய பரிதாபம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி குறை சொல்கிறவர்களாக இருப்பீர்கள், அடிக்கடியாய் நீங்க முறுமுறுத்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லலாம். அடுத்து, இந்த சுய பரிதாபம் நம்மை நாமே தண்டிக்கிற ஒரு தண்டனை போன்றும் இருக்கிறது. அதை நீங்க கொஞ்சம் சற்று புரிந்து கொள்ளணும். நான் ஒரு முட்டாள், நான் அழகற்றவன், நான் ஒரு நாளும் முன்னேற மாட்டேன் அப்படின்னு நம்மை பார்த்தே நாமே சொல்லிக்கொண்டு தண்டிக்கிற இடத்தில் இந்த சுய பரிதாபம் கொண்டு போய் விட்டுவிடும். அதே போல சுய பரிதாபம் உள்ளவர்கள் மற்றவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அப்போ நாம மற்றவர்கள் மீது ஒருபோதும் மன்னிப்பு வழங்காத இடத்துல கொண்டு போய் வைத்துவிடும். ஏன்னா அது ஒரு குரோதத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். அவர்களோடு கம்பேர் பண்றீங்க, மற்றவர்களோடு கம்பேர் பண்றீங்க, உங்களை ஒப்பிட்டு பார்க்கறீங்க, பிறகு நீங்க நினைக்கிறீங்க நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காத இடத்திற்கு, சகித்துக் கொள்ளாத இடத்துக்கு போய்விடுவீர்கள். மட்டுமல்ல, இந்த சுய பரிதாபம் உங்க நம்பிக்கைய கொள்ளையிட்டு விடும். பிரியமானவர்களே, இன்னும் கூட இன்னும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இது உண்டாக்கும். தேவன் எப்படி உங்களை பார்க்கிறார் என்ற அந்த கண்ணோட்டத்தை இந்த சுய பரிதாபம் கெடுத்துவிடும். தேவன் உங்களை நன்றாகத்தான் வைக்க விரும்புகிறார். தேவன் உங்களை உயர்ந்த இடத்தில் தான் வைக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் தான் வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுது. அப்ப அவர் நம்மை உயர்த்தத்தான் விரும்புகின்றார். அதுதான் அவருடைய பார்வை. ஆனா சுயபரிதாபத்தில் இருக்கிற நாமோ எப்படி நினைப்போம் அப்படின்னா, இந்த தேவனுக்கு கண் இல்லை, இந்த தேவன் எங்கே என்னை ஆசீர்வதிக்க போறாரு, எங்கே உயர்த்த போகிறார் என்று நாம் தேவன் பார்க்கிற விதமாய் பாராதபடிக்கு நம்முடைய சுய பார்வையினாலே தேவன் மீது வெறுப்பை உடையவர்களாய் மாறி போவோம். அப்போ இதனால என்ன செய்கிறோம், நாம் தேவனை தூசிக்கிறோம், தேவன் மீது உள்ள நல்ல மதிப்பை நாம் இழந்து விடுகிறோம். அந்த மதிப்பை இழந்த இடத்திற்கு நீங்க வரும் பொழுது நீங்கள் ஜபம், வேதவாசிப்பு எல்லாவற்றையும் குறைத்து விடுவீர்கள். ஏனெனில் தேவனை வெறுக்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க இல்லையா. சுய பரிதாபம் இவ்வளவு மோசமான விளைவுகளை உண்டாக்கும் பிரியமானவர்களே. நீங்கள் நினைக்கிறது போல் அல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல. நான் தான் இப்படி இருக்கிறேன், நம்மை நாமே நினைத்து அழுகிறது, நம்மை நாமே நினைத்து வருத்தப்படுகிறது. இதெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது. அதை குறித்து நாம் வருகிற நிகழ்ச்சியிலே சிந்திக்க இருக்கின்றோம். எப்படி இதிலிருந்து நாம் வெளியே வரப்போகின்றோம், வெளியே வருவதற்கு தேவன் தந்திருக்கிற ஏதுக்கள் என்ன அப்படிலாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதனுடைய மோசமான விளைவுகளை குறித்து, குறிப்பாக சுய பரிதாபம் என்பது எப்படிப்பட்ட தன்மையுடையதா இருக்கிறது, நம்மில் ஒன்றர கலந்திருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது சற்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வில் இது அதிகமாக செயல்படுகிற ஒரு வல்லமையா இருக்கிறது. இந்த சுய பரிதாபத்தில் வாழ்கிறவர்கள் தான் ஒருவேளை தேவன் மீது முழுமையாய் நம்பிக்கை இழக்கும் பொழுது, வாழ்வின் மீது முழுமையாய் நம்பிக்கை இழக்கும் போது தன்னை குறித்தே தான் தான் மிகவும் பரிதாபமான நிலையில் இருப்பதாக அடிக்கடியாய் நினைக்கும் பொழுது சிலர் தவறாக இந்த தற்கொலைக்கு நேராக போய்விடுகிறார்கள். இதுதான் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிருது. இதை தான் அவர்கள் வாழ்வில் தோல்வியான மனநிலைக்கு கொண்டு போவதினாலே அவங்க சிந்தனை அப்படியே நின்று போய்விடுகிறது என்ற இடத்துக்கு வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே ஒருவேளை தேவன் மீது நம்பிக்கை இருக்கலாம், இது சுய பரிதாபம் என்ற பாவத்திலிருந்து நீங்க ஒருவேளை மேற்கொண்டு வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தால் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனா ஒருவேளை இப்படிப்பட்ட அடையாளங்கள், சிம்டம்ஸ், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் வாழ்வில் இருக்குமானால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். தேவன் அனுமதிக்காம இந்த சூழ்நிலை என் வாழ்வில் இல்லை. அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாக, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்றுதான் வேதம் சொல்கிறது. சில காரியங்கள் உண்மையிலே தீமையாக நடந்திருக்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில, அது உங்க பார்வையில தவறாக தோன்றலாம், அது பலதரப்பட்ட காரணங்களினால் அப்படிப்பட்ட தீமை நிகழ்ந்திருக்கலாம். சிலர் வாழ்வில் ஒருவேளை தீங்கு அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது வந்திருக்கலாம். தேவன் தம்முடைய திட்டத்துக்கு கொண்டு வர பல காரியங்களை பயன்படுத்துகிறார். அதற்கு அந்த மனிதர்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது சில வேளைகளிலே கர்த்தர் அந்த சிக்ஷைய அவர் செய்யத்தான் வேண்டியிருக்குது. இப்ப யோனா வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். அவன் ஒரு தீர்க்கதரிசி தான், தேவனுடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்களுக்கு எச்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசி தான். அப்போ அவருடைய வாழ்வை வெளியிலிருந்து நீங்க பாருங்களேன், வேதத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நம்ம புரிகிறது அவன் தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போனபடியினால் இப்படிப்பட்ட துன்பத்தை சந்தித்தான் என்று நாம் அறிகிறோம். ஆகவே தெரிந்ததுனாலே அப்படி யோசிக்கிறோம். ஆனா நமக்கு வெளியிலிருந்து பார்ப்போம் என்று வைத்துக் கொள்வோம். நாம நினைக்கிறோம் கடல் கொந்தளிக்குது, ஓ சாத்தான் தான் இவனுடைய வாழ்க்கையில இப்போ பயங்கரமா செயல்படுகிறான், இவனுடைய வாழ்க்கையில இவனை அழிப்பதற்கு சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், கடல் கொந்தளிக்குது பாருங்க, இந்த மனுஷன் போகிற இடம் பாருங்க ஒன்னும் உருப்படி இல்லாம போகுது பாருங்க, சாத்தான் இவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தடை பண்ணுகிறான் என்று இப்படிதான் நம்ம மாத்தி சிந்திப்போம் இல்ல. ஆனா தேவன் தான் அதை செயல்படுத்தினார். காரணம் என்ன, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவன் சொன்ன இடத்துக்கு போகல, தேவ சித்தத்தை நிறைவேற்றல. இப்ப தேவன் அவனுக்கு எதிர்த்து நின்று செயல்படும் பொழுது தடைகள் வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கிறோம், இந்த சூழ்நிலை தேவன் வந்து ஏதோ தந்துட்டார், எப்படியோ தந்துட்டார் அப்படின்னு நினைப்பதை விட நம்மை அவருக்கு நேராய் திருப்புவதற்கு சில சூழ்நிலைகளை, நாம் விரும்பாத சூழ்நிலைகளை கூட தந்திருக்கலாம். அப்ப இந்த சூழ்நிலையில நாம தெரிந்து கொள்ளணும், கர்த்தாவே நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் என்ற ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். மாறாக நம்மீது நாமே பரிதாபப்பட்டுக் கொண்டு நான் தான் கஷ்டப்படுகிறேன் என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டு நம்மை நாம் தேவனை விட்டு பிரித்து கொண்டு நம்முடைய வாழ்வை வீணாக்கி விடக்கூடாது. செயலற்ற ஒரு இடத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. நேகர் இந்த சுய பரிதாபத்தில் மாட்டிக்கொண்டு செயலற்று போனார்கள். ஏதாவது செய்தானா அது தப்பா போயிருது, நம்ம ஏதாவது நல்லது செய்தா அவங்க பல பழி சொற்களை கேட்க வேண்டியிருக்குது, அதனால நான் எதையுமே செய்யறதுல ஓரமாவே உட்கார்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த பழிச்சொல் நாம் தேவனுக்காய் தாங்கணும்னு புரிந்து கொண்டு முன்னேறணுமே ஒழிய அதை சொல்லிடுவாங்க, இதை சொல்லிடுவாங்க, இப்படி சொல்லிடுவாங்க, என்ன நினைப்பாங்க என்று தேவனுடைய பணியிலிருந்து ஒதுங்க தேவன் ஒருபொழுதும் விரும்புகிறது இல்லை. உன் முகத்தை கற்பாறை போல ஆக்கு என்றுதான் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார். உன் முகத்துக்கு நேரே அவர்கள் தூசணமாய் பேசுவார்கள், அதை தாங்க தான் நீ வலிமை கொள்ள வேண்டுமே ஒழிய அதற்கு விலகி ஓடு என்று கர்த்தர் சொல்லவில்லை. அப்ப நிந்தனை வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது அதற்கு கர்த்தாவே இதையெல்லாம் தாண்டி போக பலன் தாரும் என்று கேட்க வேண்டுமே ஒழிய நாம் அதிலே சோர்ந்து போய் ஓரமாய் உட்கார்ந்து சுய பரிதாபத்தில் மாட்டி இந்த எளியா தீர்க்க தரிசியை போல சூறை செடியின் கீழ் சென்று படுத்து விடுகிற மக்களாய் நீங்களும் நானும் இருந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, இந்த மனித காரியங்களை, இந்த சுய பரிதாபத்தின் விளைவுகளை சிந்தித்த, அதன் காரியங்களை யோசித்த நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேதம் வழி வகைகளை நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் வருகிற நிகழ்ச்சியில் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை ஊட்டுகிற அருமையான தெய்வ வார்த்தைகள் காத்திருக்கிறது. தொடர்ந்து நாம் சிந்திப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.